കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി.
இன்றைய சை விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அழகிய காலை வேளையில் உங்களோடு இணைவது மகிழ்ச்சி. இன்றைய தினம் நற்சிந்தனையில் கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நமது பண்பாடு சார் திருமணங்களின் பொழுது நிறைவு பகுதியில் பாலும் பழமும் மணமக்களுக்கு உண்ணக் கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அதன் தத்துவார்த்தமான விளக்கத்தினை சுருக்கமாக நோக்குவோம், வாருங்கள். திருமணம் முடிந்த பின்னர் பாலும் பழமும் கொடுப்பது ஓர் பிரமிப்பூட்டும் இரகசியம். அதாவது, பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாயிருக்கும். கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறான புரிதல்கள், கேலி, கிண்டல், அதட்டல் கூட சில சமயங்களில் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் பெண்ணானவள் ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளிகூட விஷம் இருக்காதோ, அதேபோன்றே கணவன் வீட்டார் உனக்கு தீமை செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே எனக் குறிக்க பாலும் வாழைப்பழம் விதையே இல்லாவிட்டாலும் எவ்வண்ணம் மூலமரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ அதுபோல் கணவனை சார்ந்து வம்சவிருத்தியை நீ தர வேண்டும் என்பதனை குறிக்க பழமும் தருகிறார்கள். பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதேபோல் இந்த பெண்ணிடம் அறிவும் ஆற்றலும் உள்ளது. பக்குவமாய் உரையிட்டு பக்குவமாய் கடைந்து வெண்ணெயை நெய்யை எடுப்பாயாக, ஆனால் பாலை கெட வைத்து விடாதே என்ற கருத்தில் மணமகனுக்கு பாலும் வாழை மரத்தை எப்படி அதன் தாய்மரத்திலிருந்து பக்குவமாக பிரித்து நட்டு வைத்திருப்பாரோ, அதேபோல் இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம், அதை பட்டுப்போக விடாமல் பக்குவமாய் கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கிறார்கள். என்ன நேயர்களே, திருமணத்தில் இடம்பெறும் பாலும் பழமும் கொடுக்கின்ற சடங்கிற்கு பின்னால் புதைந்திருக்கும் தத்துவங்கள் கேட்க புதியனவாயுள்ளனவா? ஆம், நம்முடைய முன்னோர்கள் எதை செய்கின்ற போதிலும் அது ஒவ்வொன்றிலும் ஓர் மறைபொருளை வைத்திருந்தனர் என்பது புலனாகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய முருகரின் பக்தி பாடல் ஒன்று.
பாட்டெல்லாம் இனிக்கின்றது. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாத மனம் இங்கே காணவில்லையே. முருகாத மனம் இங்கே காணவில்லையே. கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையோ. போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் என்று கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் என்று கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. முருகா அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கடலடியை பிழிகள் என்றும் கேடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கடலடியை பிழிகள் என்றும் கேடுதையா. முருகா அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே. கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
29 தேதி
வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு 3rd ஆவணி ஞாயிறை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 31 ஞாயிறு காலை 9:30 மணிக்கு ஆவணி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். செப்டம்பர் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் செப்டம்பர் 3 புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் அபிஷேகம் என்பன நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு 4th ஆவணி ஞாயிறை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை 4th ஆவணி ஞாயிறை முன்னிட்டு காலை 9:30 மணிக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் 7 பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிரவரும் செப்டம்பர் 11 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிரவரும் செப்டம்பர் 11 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிரவரும் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிரவரும் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிரவரும் செப்டம்பர் 13 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிரவரும் செப்டம்பர் 13 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிரவரும் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை 5th ஆவணி ஞாயிறை முன்னிட்டு காலை 9:30 மணிக்கு சூரிய பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை 5th ஆவணி ஞாயிறை முன்னிட்டு காலை 9:30 மணிக்கு சூரிய பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து சூரிய பகவானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண பகவானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண பகவானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து கிருஷ்ண பகவானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். புரட்டாதி சனி விரதம். முருகன் அடியார்களே, இம்முறை புரட்டாதி சனி விரதம் 4 வருகின்றன. அதாவது 20/9/2025 சனிக்கிழமை, 27/9/2025 சனிக்கிழமை, 4/10/2025 சனிக்கிழமை, 11/10/2025 சனிக்கிழமை இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதாவது 27/9/2025 நவராத்திரி விரதம் வருவதால் அந்த 2 சனிக்கிழமை மட்டும் சனி பகவானுக்கு மதாலயத்தில் எள்ளெண்ணெய் எரிக்க முடியாது, அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம் என்று திருமுருகன் திருப்படி சபையினர் அடியார்களுக்கு அறியத் தருவதோடு அன்புடன் அழைக்கின்றார்கள். இந்த சனி விரத காலத்தில் நிகழ்ச்சி நிரல் காலை 8:30 சனி பகவான் அபிஷேகம், காலை 9:15 நித்திய பூஜை, காலை 9:30 சனி பகவான் விசேட பூஜை, காலை 10 முதல் மதியம் 1 வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும். அதேபோல மாலை 7 நித்திய பூஜை, மாலை 7:30 முதல் 8:30 வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்ப நாள். இம்முறை நவராத்திரி முதல் 3, அதாவது செப்டம்பர் 22, 23, 24 ஆகிய 3 மாலை 6 துர்கா தேவிக்கும், அடுத்து வரும் அதாவது செப்டம்பர் 25, 26, 27, 28 ஆகிய 4 மாலை 6 லட்சுமி தேவிக்கும், தொடர்ந்து 29 செப்டம்பர், 30 செப்டம்பர், 1 அக்டோபர் ஆகிய 3 மாலை 6 சரஸ்வதி தேவிக்கும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் இந்த நவராத்திரி 10 மாலை 6 நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இம்முறை நவராத்திரி 10 வருகின்றன. முதல் 3 துர்கா தேவிக்கும், அடுத்து வரும் 4 லட்சுமி தேவிக்கும், கடைசி 3 சரஸ்வதி தேவிக்கும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் செப்டம்பர் 27 சனிக்கிழமை மாலை 6 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 27 சனிக்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாதம் தோறும் இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்தை எவ்வாறு முறையாக இருக்கணும், அந்த விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க. இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப முதல்ல பாப்போம். குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து மாதம் தோறும் இந்த விரதத்தை இருந்து கொள்ளலாம். அடுத்தது, ரொம்ப வறுமையில இருக்கிறோம், எங்களுடைய வறுமை நீங்கணும் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். தொழில நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். நோய் நீங்கணும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம். நல்ல கல்வி வேணும், நல்ல ஞானம் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இது இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, வேலை கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து யாராவது ஒருத்தரால எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த யாரோ ஒரு நபர், அது உறவாகவும் இருக்கலாம், வியாபாரத்துல பகையாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி இவங்களால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும், இது போல எவ்வகையான துன்பத்தில் நாம் சூழப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து வெளியே வரணும்னா இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கறத நாம கடைபிடிக்கலாம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கறது பழமொழி. அதனால குழந்தை வேணுங்கிறவங்க மகா கந்த சஷ்டி ஆகிய ஐப்பசி மாதம் வர்றதோட மட்டும் நிறுத்திராம மாதா மாதமும் இந்த சஷ்டி விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம். இதுல ரெண்டு சஷ்டி வரும் மாசத்துக்கு, ஒன்னும் வளர்ப்பிறையில வரும், இன்னொன்னு தேய்பிறையில வரும். நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் சஷ்டி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. வளர்ப்பிறையிலையும் இருக்கலாம், தேய்பிறையிலேயும் இருக்கலாம். ஆக மாதத்திற்கு இரண்டு சஷ்டி அப்படிங்கறது கணக்கு. பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல விஷயம், எங்களுக்கு இது வளரணும், அதனால நாங்க செய்ய போறோம் அப்படின்னா அவர்கள் வளர்ப்பிறையிலிருந்தும் ஆரம்பிக்கலாம். இது ரெண்டுத்திலையும் ஆரம்பிக்கலாமாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. வளர்ப்பிறை தேய்பிறை என்பது 15 நாள் 15 நாள் நமக்கு மாறி மாறி வர்றது. அதனால இப்ப அடுத்து வர்றது தேய்பிறையா இருக்கு, அதனால நாங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கிறோம், பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், ஒன்னும் தவறு கிடையாது. ஆனா இந்த வளர்ப்பிறை தேய்பிறைங்கிறத சில பேர் கேக்குறாங்க, இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அதுக்காக தான் இந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த விரதம் இருக்கும் போது எப்படி இருக்கணும், இப்ப இன்னைக்கு வந்து சஷ்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், நேத்தியே நம்ம பார்த்து வச்சிட்டோம். இன்னைக்கு சஷ்டி, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல குளிச்சிடணும். இந்த நிறைய பேர் விரதம் இருக்கிற அன்னைக்கு குளிக்கணுமா குளிக்கணுமான்னு கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் குளிக்கணும் அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். ஆனா விரதத்தன்னைக்கு கண்டிப்பா குளிச்சிடணும். தலைக்கு குளிக்கணுமா, குளிச்சுக்கணும். உடல்நிலை சரியில்லை, தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. காலையில குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எதுவாக இருந்தாலும் சரி, வள்ளி தேவசேனையோடு இருக்கிற மாதிரி படம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். இல்ல தனி முருகனா தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல, ஒன்னும் தப்பு கிடையாது. அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு செவ்வந்தி பூ இல்லனா வெள்ளை நிற மலர்கள், என்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்களை நாம சுவாமிக்கு சாத்தன். இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து கேக்குறீங்க, நீங்க இந்த மாதிரி பூவெல்லாம் சொல்றீங்கம்மா, ஆனா எங்களுக்கு இதெல்லாம் இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் எப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு எது சுலபமாக இருக்குதோ அதை வைங்க. பூக்கள் கிடைச்சா வைங்க, கிடைக்கலன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. சுவாமியினுடைய படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுல சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் பழம் வெத்தலை பாக்கு அவ்வளவுதான். இந்த பால் வந்து காய்ச்சின பால் தான் வைக்கணும், நாட்டு சக்கரை போட்டு இல்லைன்னா தேன் போட்டு வைக்கணும். ரெண்டு வாழைப்பழம், வாழைப்பழம் கிடைக்கலன்னா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஏதோ ஒரு பழம் வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு கிடைச்சா வச்சுக்கோங்க, கிடைக்கலனாலும் அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒரு டம்ளர் பால் எந்த நாடா இருந்தாலும் இது கிடைக்கும். பாலை காய்ச்சி சுவாமி முன்னாடி வச்சுட்டு நீங்க எதற்காக பிரார்த்தனை செய்கிறீங்களோ அதை பொறுத்த பாடல்களை பாராயணம் பண்ணணும். இப்ப குழந்தைக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு உரிய திருப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், செகமாயை உற்று அப்படின்னு அந்த பாடல் நான், அந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணணும். அடுத்தது முருகனுடைய சிறப்புக்குரிய பாடல்களை பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசத்தை பொதுவா எதுக்காக வேணாலும் நாம படிக்கலாம். நீங்க மத்த எந்த விஷயத்துக்காக வேண்டுமானாலும் விரதம் இருக்கிறீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் பாராயணம் பண்ணி இந்த பாலை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றீங்களா, நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமியை உள்ளன்போடு வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்கலாம். உபவாசமாக இருப்பதற்கு விரதம் அப்படின்னு பேரு, அதனால உபவாசமாக இருங்க. எப்படி உபவாசமாக இருக்கிறது, சாப்பிடாம எப்படி இருக்கிறது, காலையில ஒருவேளை சாப்பிடாம இருந்துட்டு மதிய உணவு எடுத்துக்கொண்டு மாலையில எளிமையா ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா, செய்து கொள்ளலாம். இல்லம்மா காலையிலயும் மத்தியானமும் நாங்க வந்து அந்த சாப்பாட்டை தள்ளுறது எங்களால முடியாது, காலையில பழமாக எடுத்துக்கொண்டு மதியம் உப்பு இல்லாம ஏதாவது சாப்பிட்டுக்கலாமான்னு சில பேர் கேக்குறீங்க. அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. உங்களால் எதை காப்பாற்ற முடியுமோ, ஒருவேளை என்னால சாப்பிடாம இருக்கலன்னா மதிய உணவை தவிர்த்து விடுங்க. காலையில பழங்கள் எடுத்துக்கோங்க, இரவு சாப்பிட்டுக்கோங்க, மதியம் ஒருவேளை சாப்பாட்டை தவிர்த்து விடுங்க. என்னால முடியுமா, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னா காலை மதியம் ரெண்டு வேளையும் சாப்பிட வேண்டாம். மாலையில பூஜை பண்ணிட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆக விரதத்துல இவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்ல எது உங்களுக்கு சௌகரியமோ அது போல நீங்கள் உங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலையை பொறுத்து. இப்ப விரதத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, ஆரம்பிச்சுட்டு வாய்ப்பு இருந்தா பக்கத்துல ஏதாவது ஒரு முருகர் கோவில் இருந்தா ஒரு எட்டு அப்படி கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு, ஏன்னா வேலை நாளா இருந்தா நிறைய பேரால அன்னைக்கு எங்களால கோயிலுக்கு போக முடியல அப்படின்பாங்க இல்லையா, அதனால முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு முருகனை கும்பிட்டுவாங்க. முடியலையா வீட்டுல கும்பிட்டதோட உங்க வேலைக்கு நீங்க புறப்பட்டு போயிடலாம். இப்போ வேலையெல்லாம் முடிச்சு மாலையில வீட்டுக்கு வரோமா, மாலையில சுவாமிய நாம வழிபாடு பண்ணணும். காலையில எப்படி நம்ம பூஜை பண்ணினோம் அதே போல மாலையில முருகப்பெருமானுக்கு புதுசா பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பூவை போட்டுடுங்க. தீபம் ஏத்திக்கோங்க, எப்போதும் ஏத்துற தீபம் எத்தனை வச்சிருக்கீங்களோ அதை ஏத்திட்டு, அது இல்லாம ஷட்கோண கோலம் போட்டு ஷட்கோண தீபம் மாலையில ஏத்துங்க. ஷட்கோண கோலம் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோலத்துல ஆறு தீபம் சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்திலேயும் ஆறு தீபங்கள் நடுப்புற ஓமி எழுதிக்கணும். இதுதான் ஷட்கோண கோலம். இதை வந்து நீங்க நல்ல சுத்தமான ஒரு மனப்பலகை எடுத்து அது மேல இந்த கோலம் வரைஞ்சி இந்த கோலத்து மேல அந்த விளக்கு வச்சு ஆறு விளக்கும் நெய் தீபமா ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். மண் விளக்கு தானே, சின்ன விளக்கு தான், இல்ல எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லமா அப்படின்னா ஒரு விளக்காவது அதுல நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்தி காலையில நாம என்ன பாராயணம் பண்ணமோ அதே பாடல்களை திரும்ப மாலையிலையும் பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ண பிறகு சுவாமிக்கு அப்பையும் பாலே நீங்க நைவேத்தியம் வச்சுக்கலாம். பால் நைவேத்தியம் வச்சு அதை சுவாமிக்கு நாம நைவேத்தியமா படைச்சிட்டு அதற்கு பிறகு அந்த பாலை குடிச்சிட்டு நாம் நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல. இப்ப நீங்க வந்து மாலையில எங்களால பூஜை பண்ண முடியாது, ஏதோ ஒரு வேலை இருக்கு வெளியே போறோம் அப்படின்னா காலையிலயே இந்த ஷட்கோண கோலத்தை போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு பண்ணிடுங்க. எங்களால முடியுமா சாயங்காலம் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க காலையில கும்பிட்டுட்டு சாயங்காலமா வந்து இது போல தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்ப ரெண்டு வேளையும் நைவேத்திய பால் வைக்கிறோம் இல்லையா, காலையில வைக்கிற பாலை நாமளும் குடிக்கலாம், இல்ல யாருக்காவது குடுக்கறதா இருந்தாலும் வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துடுங்க. மாலையில வைக்கிற பாலை நாம குடிச்சிட்டு நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்த விரதம் சஷ்டி விரதம். இந்த மாதம் தோறும் வருகிற சஷ்டிக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. அதனால முருகப்பெருமானை நினைச்சு உள்ளன்போடு உருகி பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எளிய முறையில இருக்கக்கூடிய விரதம் தான் இத. மகா கந்த சஷ்டி விரதத்துல நான் பதிவு கொடுத்த போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அம்மா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அதாவது ஐப்பசி மாசத்துல தீபாவளி ஒட்டி வரக்கூடிய விரதத்தை மட்டும் இருந்தா போதுமா, இல்ல மாதமும் அதை தொடரணுமா, இப்ப குழந்தைக்காக நாங்க அந்த சஷ்டி விரதம் இருந்துட்டோம் மாசந்தோறும் அதை தொடரணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்தால் ரொம்ப நல்லது. இதை நீங்க கந்த சஷ்டியில ஆரம்பிச்சு ஐப்பசியில இருந்து அப்படியே நாங்க இப்ப விட்டுட்டோமா, இப்ப இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிச்சுக்கலாம். குழந்தை பிறக்கின்ற வரை நாம் எண்ணியது ஈடேறும் வரை, நம்ம என்ன நினைச்சு இருக்கிறோமோ அதை நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் மாதம் தோறும் இந்த சஷ்டி விரதத்தை நாம் கடைபிடித்துக் கொள்ளலாம். மாதம் தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை எளிமையா சுலபமா நாம எங்க இருந்தாலும் இந்த முறைப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளை நம்மால் பெற்று மகிழ முடியும். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
இத்துடன் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் சைவநீதி வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.